அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். கர்த்தாதி கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், மாறாதவர். உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம் ராஜா. இந்த நாளிலேயும் அன்றுவரே, புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே வர எங்களுக்கு தந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆலயங்களிலே நடைபெறுகிற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக, உதவியாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கருத்தோடு அனுப்பி வைக்கும் பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெயிலின் அகோரம் குறைய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் தேர்வு முடிவிற்காக காத்து நிற்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நல்ல முடிவுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை வளமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் இந்த நாட்களிலே பல்வேறு இடங்களிலே வேலை செய்கிறவர்கள் இடமாற்றத்திற்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து தாரும். ஏற்ற இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கவும், குடும்பமாய் ஓரிடத்திலிருந்து அவர்கள் வாழவும் பணி செய்யும் கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் தங்கள் பணிவிடைகளுக்காக பல்வேறு இடங்களிலே பிரிந்து இருக்கும் குடும்பங்களை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே தலைவராயிருந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே ஓரிடத்திலே சேர்ந்து வாழக்கூடிய கிருபையையும் கர்த்தரை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பண ஆசையை நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் மனைவியை நேசிக்க அறியாத கணவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பை தங்கள் மனைவி மேலே பிரதிபலிக்கவும் ஆவியானவர் அருமையான சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே போல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய அறியாத மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சகோதரிகளுடைய இருதயங்களிலே கிரியை செய்து தங்கள் குடும்ப பொறுப்புகளை உண்மையாய் அவர்கள் பொறுப்படுத்து செய்யக்கூடிய நாட்கள் விரைவில் வர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் அன்றுவரே புதிதாய் குடும்ப வாழ்க்கையில பிரவேசிக்கப் போகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்திற்காக செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் கணவன் மனைவியாய் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, உம்முடைய சாட்சிகளாக திகழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் வேதாம கல்லூரிகளிலே படித்து முடித்துவிட்டு நாங்கள் என்ன பணி செய்ய வேண்டும் என்று உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தாமே வழிநடத்தலே கொடுத்து சரியான இடங்களுக்கு அவர்களை நீர் வழிநடத்தி செல்ல ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்திலேயும் பணி நிறைவு செய்து ஓய்வு பெறுகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களில் எல்லாம் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து சுகம், பலன், ஞானம், கிருபை தந்து, பாதுகாவல் தந்து அவர்களை நீர் பயன்படுத்தினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் விட்டு வந்திருக்கிற பணிகளை தொடரக்கூடிய அர்ப்பணிப்புள்ள சிறந்த பணியாளர்களை கர்த்தர் அந்தந்த இடங்களிலே நிறுவ வேண்டும் என்றும் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் ஆதரவற்ற பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களை பொறுப்போடு கவனிக்கவில்லை என்ற பாரத்தோடு இருக்கிற பெரியவர்களுக்கு கர்த்தர் சரியான இடங்களிலே பாதுகாவலான வசதியான வாழ்வு மையங்களையும் அன்பு இல்லங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வயது காலங்களிலே நீர் அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தாலும் அவருடைய இருதயத்தின் நல்ல விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் இந்த நாளிலே ராணுவத்திலே பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு இடங்களிலே, கடினமான இடங்களிலே அவர்கள் எடுக்கிற எல்லா பயிற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். எங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் செய்கிற பணிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் பற்பல இடங்களிலே ஆபத்தான இடத்திலே நின்று பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உயரமான இடங்களிலே, ஆழமான இடங்களிலே நின்று பணி செய்கிறவர்களுக்கு உம்முடைய பூரண பாதுகாவலை கர்த்தர் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவையான பண சகாயத்தை கர்த்தர் தாரும். பணி செய்கிறவர்கள் உண்மையோடு மொத்தமொத்தோடும் அந்த பணியை செய்து நிறைவேற்ற அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களோடு இல்லங்களோடு இணைந்து நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். உம்முடைய பிள்ளைகள் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இந்த ஆண்டு அவர்கள் உண்மையிலே வளருமுறாண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, உங்கள் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அங்கும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது www.radio882 என்ற ஒரு வரியையும் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும். சரி நேயர்களே, செய்தியை கேட்போமா?
அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரத்தில் மீன்பிடிக்கும் பணியிலே ஈடுபட்டிருந்த 4 பேரை தனது சீடர்களாக வரும்படியாக அழைப்பு கொடுத்ததை சிந்தித்தோம். அவர்கள் யார் யார் என்றால், பேதுரு, அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, மற்றும் யோவான், அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு இவர்கள்தான். இன்று நாம் மத்தேயு 4:23 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இங்கே இயேசு ஜெப ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறார். எதை பிரசங்கிக்கிறார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி என்ன? கிறிஸ்து என்னும் அந்த ராஜாவின் மூலமாக அந்த ராஜ்யம் மிக அருகாமையிலே இருக்கிறது. அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சரீர வியாதிகளையும் அவர் குணமாக்குகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரால் குணமாக்கப்பட்டிருப்பார்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பாக மத்தேயு அதை குறித்து எழுதியிருக்கிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் குணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வாறு அவர் குணமாக்குவது உண்மையாயிருந்தபடியினாலேதான் அவர் குணமாக்குவதை குறித்து இயேசுவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் சுகமாக்கிய அநேகர் அவர்களை சுற்றி நடமாடிக்கொண்டுதான் இருந்தார்கள். வசனம் 24 பாருங்கள். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கவனித்தீர்களா? எத்தனை ஏராளம் ஏராளமான மக்கள் அவரிடத்திலே வந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். மத்தேயு 4:25, கலிலேயாவிலும் தெற்கு போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்.
தெற்கப்போலி கலிலேயாவின் தென்கிழக்கு பகுதியிலே 10 பட்டணங்கள் அடங்கிய ஒரு மாவட்டம். இது யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது. இங்குள்ள மக்கள் மட்டுமல்ல, எருசலேமிலிருந்தும் யூதேயாவிலிருந்தும், அதாவது பாலஸ்தீனாவின் தென்பகுதியிலிருந்தும், யோர்தான் நதிக்கு அப்புறத்திலிருந்தும் அநேகர் இயேசுவை பின் செல்லும்படியாய் வந்தார்கள். இப்பொழுது இயேசு பாலஸ்தீனாவின் வடக்கு பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்ற காரியத்தை மத்தேயு எழுதவில்லை என்பதை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிக்க விரும்புகிறார். ராஜாவை வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசம் தனக்குரியது என்பதை அவ்வாறு அவர் கூறுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும்பொழுது எதற்கடுத்தது எதை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கவில்லை என்றால் மத்தேயு என்ன நோக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இப்பொழுது நாம் 5 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே மலைப்பிரசங்கத்தை பார்க்கிறோம். மலைப்பிரசங்கமானது உறவுகளை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கூறும் ராஜ்யத்தின் அங்கத்தினர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருப்பார்கள், மற்றவர்களோடும் எப்படி உறவு கொள்வார்கள், சட்டத்திட்டங்களுக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள் என்பதை இந்த செய்தியிலே நாம் அறிந்து கொள்ளலாம். மலைப்பிரசங்கத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனித்தனியாக நாம் பார்க்கப் போகிறோம். இருந்தாலும் அதற்கு முன்னர் நாம் மொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து 4 முக்கியமான செய்திகளை கொடுத்தார் என்று சொல்லலாம். அவற்றிலே 3 மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். இது மலைப்பிரசங்கம் என்றே அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக அநேகருக்கு புரியாத விதமாய் சொல்லப்பட்ட பல ஓமைகள் அடங்கிய செய்தி, இதை 13 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக ஒலிவ மலையிலே அவர் பேசிய செய்தி, இதை மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த மலைப்பிரசங்கம் இந்த ராஜாவின் ஒரு முக்கிய அறிக்கை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்ட பிறகு எப்படி தேவனுடைய பரலோக ராஜ்யம் கடந்து செல்லும் என்பதை விவரிப்பதுதான் மத்தேயு 13 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மலையிலே அவர் பேசிய செய்தியை 24, 25 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். இது எதிர்காலத்தை குறித்தது. 4வதாக இயேசு மற்றொரு செய்தி தொகுப்பையும் கொடுத்தார். இதை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கலாம். அங்கே அநேக புதிய சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் மரணம், தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதல், பரத்துக்கேறுதல், நமக்காக பரிந்து பேசுதல் ஆகியவை தொடர்பான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது செய்தியோடுதான் நம்மிலே அநேகர் மிக நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே மலைப்பிரசங்கம் காணப்பட்டாலும் மற்ற சுவிசேஷங்களிலே இந்த செய்திகள் ஆங்காங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பலமுறை இதே சத்தியங்களை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும். இந்த மலைப்பிரசங்கத்தின் ஒரு பகுதியைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே எழுதியிருக்கிறார். ஆனால் இது வேறு ஒரு சூழ்நிலையிலே கொடுத்த செய்தி போல அவர் அதை எழுதியிருக்கிறார். மத்தேயு கொடுத்திருக்கும் செய்தியும் கூட மலைப்பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே இருப்பதை காட்டிலும் இன்னும் எத்தனையோ காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்க வேண்டும். இன்று நாம் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளும்படியாக இவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை குறித்து வியாக்கியானம் செய்யும் சிலர் இந்த மலைப்பிரசங்கம்தான் நற்செய்தி என்று சொல்கிறார்கள். வேத புத்தகத்திலே இதுதான் மிக முக்கியமான பகுதி என்று சொல்கிறார்கள். சிலர் மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனம்தான் மிக முக்கியமானது, அது ஒன்றே முழு வேதத்திலேயும் நமக்கு போதும் என்று சொல்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மலைப்பிரசங்கமே சமயம் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படி மலைப்பிரசங்கம்தான் முக்கியம் என்று சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி வாழ்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, மலைப்பிரசங்கத்திலே நற்செய்தி சொல்லப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தோ உயிர்த்தெழுதலை குறித்தோ அங்கே சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 வசனமும் 3, 4 வசனங்களையும் வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். 3, 4 வசனங்களிலே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து என்று வாசிக்கிறோம். அப்படியென்றால் மலைப்பிரசங்கத்திலே சுவிசேஷம் சொல்லப்படவில்லை. சிலர் ஒருவேளை நான் மலைப்பிரசங்கத்தின்படி வாழுகிறேன் என்று சொல்வார்கள் என்றால், ஒரு மனிதன் உண்மை உள்ளவனாக மலைப்பிரசங்கத்தை வாசிப்பான் என்றாலே அவன் அதன்படி வாழவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்வான். அருமையான சகோதரனை சகோதரியே, மலைப்பிரசங்கம்தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்றால் அதை நிறைவேற்ற முடியாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள்? உங்களுக்கு இரக்கம் காட்டும் ஒரு இரட்சகர் உண்டா? கிருபையினாலே நம்மை தேடி வந்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரியுமா? மற்றும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மலைப்பிரசங்கத்தை கருத்திலேயே எடுத்துக் கொள்கிறதில்லை. மலைப்பிரசங்கத்தையே நாம் பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் இன்று வாழும் நமக்கு அர்த்தம் இல்லாதது என்று சொல்வார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் கொடுத்த ஜபம் இன்று வாழும் நமக்கு மிகுந்த அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. மலைப்பிரசங்கத்திலே சுவிசேஷம் இல்லை என்பது உண்மைதான். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு நீ வாழ வேண்டிய வாழ்க்கை தரம் இதுதான் என்று மலைப்பிரசங்கத்தை கொடுத்து அதன்படி வாழ்ந்தால் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று கூறுவதும் மிக பரிதாபமானது. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மனிதனால் கை கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது மலைப்பிரசங்கத்தை அவனுடைய சொந்த பலத்தினாலே இந்த உலகத்திலே யார் காத்துக்கொள்ள முடியும்? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை விட மிக உயர்வான ஒரு நிலையை மலைப்பிரசங்கம் நம்மிலே எதிர்பார்க்கிறது. மலைப்பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியும். ரோமர் 8:3-4 வசனங்களை பாருங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த செய்தியை மலைப்பிரசங்கத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் பணியை குறித்து எந்த குறிப்பும் அங்கே சொல்லப்படவில்லை. மலைப்பிரசங்கம் கிறிஸ்துவின் மனதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதே மனதுள்ளவர்களாய்த்தான் கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள் எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பயனுள்ளதுதான். ஆனால் சொந்த பலத்தினாலே அதை செயல்படுத்த ஒருவராலும் முடியாது. அதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்ள அவன் வேறொரு இடத்திற்குத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. மலைப்பிரசங்கம் ஒரு அருமையான எலக்ட்ரிக் பல்ப் என்று சொல்லலாம். ஆனால் அதிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணும் வல்லமை இல்லை. மலைப்பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்ததின் முக்கிய காரணம் பரலோக ராஜ்யத்தின் விதிமுறைகளை மனிதன் அறிந்து கொள்ளத்தான். தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்த வந்த ஒரு ராஜாவை குறித்து மத்தேயு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னோடியாக வந்தவர்தான் யோவான் ஸ்நானகன். தன்னை வெளிப்படுத்த வந்த ராஜா இப்பொழுது தனக்கு சீடர்களை அழைக்கிறார். தனது ராஜ்யத்திற்கான சட்ட திட்டங்களை விவரிக்கிறார். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இதுவே உலகத்திலே சட்ட திட்டமாய் இருக்கும். இயேசுவே இந்த பூமியிலே அப்பொழுது ஆளுகை செய்வார். கிறிஸ்துவை தனது ஆண்டவர் இரட்சகர் என்று அழைக்கிற ஒவ்வொருவருமே அவர் கட்டளையிட்டிருப்பதை கைக்கொள்ள முயல வேண்டும். அப்படி செய்வதற்கு அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவை. தேவனை அறியாத மக்கள் மேலே மலைப்பிரசங்கத்தை கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னும் நற்செய்தியே மனிதனை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்யும். அருமையான சகோதரனை சகோதரியே, மக்களுடைய இருதயங்களிலே உணர்வை உண்டு பண்ணுவதற்காக மலைப்பிரசங்கத்தை பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது. மனிதன் பாவம் செய்தவனாய் இருக்கிறான் என்பதை அவனுக்கு காட்டுவதற்கும், உலகத்திலே ஒருவருமே நீதிமான்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கும், எல்லாருமே தேவனுடைய மகிமையை விட்டு குறைவானவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்குமே இது பிரசங்கிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இந்த மலைப்பிரசங்கத்தில் அடங்கியிருக்கிற செய்தியை வாசித்து அறிந்து இது தொடர்பான மற்ற வேத வசனங்களோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அப்படி செய்யும்பொழுது கிறிஸ்துவின் மனது இன்னும் தெளிவாக அவர்களுக்கு தெரியும். உதாரணமாக, கொலை செய்வதை குறித்தும் விபச்சாரம் செய்வதை குறித்தும் இங்கே கிறிஸ்து தனது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 கட்டளைகளை எடுத்து அதை இங்கே விளக்கி சொல்லியிருக்கிறார். யாத்ராமும் 20:13-14 வசனங்களிலே கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று வாசிக்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து இந்த 2 கட்டளைகளை குறித்து மட்டும்தான் உயர்த்தி பேசியிருக்கிறாரா? அப்படி சொல்ல முடியாது. இவை இரண்டு மட்டுமே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டளைகளையுமே அவர் விவரித்து தேவனுடைய எதிர்பார்ப்பை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி பார்த்தால் மலை பிரசங்கத்தினாலே ஒருவன் நீதிமானாக்கப்பட முடியாது என்பது தெளிவாகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இந்த இரண்டு கட்டளைகளுக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்த பாருங்களேன். சரி, இப்பொழுது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். போதகர் ஒருவர் தனது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது முக்கியமான வியாபாரிகளின் கூட்டம் ஒன்றிலே அவர் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார். அந்த பட்டணத்திலே உள்ள ஒரு வங்கியின் தலைவராய் இருந்தவரே அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார். இந்த போதகர் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்றபொழுது, மிகச் சுருக்கமாக நீங்கள் செய்தியை கொடுக்க வேண்டும், ஒரு சில வினாடிகளிலேயே முடித்துவிட வேண்டும், ஆனால் இந்த வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கூறினார். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக போதகர் அங்கே சென்றுவிட்டார். பலர் அவரை பார்த்து உறவாடினார்கள். ராபர்ட் என்கிற ஒரு மனிதனும் அவரை பார்த்து அவரோடு பேச ஆரம்பித்தான். அப்பொழுது மலை பிரசங்கம்தான் அவனுடைய சமயமே என்று கூறினான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன அருமையான ஒரு சமயம் உங்களுக்கு இருக்கிறது. சரி, எப்படி நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்டாராம் போதகர். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், புரியவில்லையே, சற்று விளக்கமாய் சொல்லுங்கள் என்றார் ராபர்ட். மலை பிரசங்கம்தான் உங்கள் சமயம் என்று சொன்னீர்களே, நீங்கள் அதன்படி நடக்கிறீர்களா என்று கேட்டார் போதகர். அது வந்து நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினார் ராபர்ட். சகோதரனே, அது போதாது. அந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மலை பிரசங்கம்தான் என்னுடைய சமயம் என்று சொல்கிற நீங்கள் அதை கை கொள்ள வேண்டாமா என்று கேட்டார் போதகர். நான் கை கொள்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன் என்றார் ராபர்ட். அப்படியென்றால் உங்களுக்கு நான் ஒரு சிறிய பரீட்சை வைக்கிறேன் என்றார் போதகர். ராபர்ட்டும் அதற்கு ஒத்துக்கொண்டார். மலை பிரசங்கத்தின்படி உங்கள் சகோதரன் மேலே நீங்கள் காரணமில்லாமல் கோபப்பட்டாலே நீங்கள் கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனையை நீங்கள் கை கொள்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ராபர்ட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது மிக கடுமையான ஒரு கட்டளை. யாரையும் கொல்லும் அளவிற்கு நான் இதுவரை யார் மேலும் கோபப்படவில்லை என்று நினைக்கிறேன் என்றார். மீண்டுமாக போதகர் மத்தேயு 5:28 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நீங்கள் கை கொள்கிறீர்களா என்று கேட்டபொழுது, ஐயையோ, அது எப்படி முடியும் என்று கூறினாராம். அருமையான சகோதரனே, இவ்வாறாக மலை பிரசங்கத்திலே அநேக வாக்கியங்கள் உங்களை கண்டுபிடிக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு சமயம் என்று சொல்கிற இந்த மலை பிரசங்கத்தின்படி நீங்கள் வாழ முடியவில்லை. அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் என்றால் என்னுடைய சமயத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று கூறினாராம் போதகர். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் எத்தனை பேர் அந்த மனிதனைப் போல இருக்கிறார்கள் இல்லையா? மிக பயபக்தியோடு மலை பிரசங்கம்தான் என்னுடைய சமய வாழ்க்கையே என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பதெல்லாம் இது மிக அருமையான சத்தியங்கள் அடங்கிய பகுதி என்பதுதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலேயும் அவர்கள் மாற்றி அமைக்கவில்லை. அந்த போதகரும் ராபர்ட்டை குறித்து பின்னாலே விசாரித்த பொழுது ராபர்ட்டுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார். அதாவது ஒருவர் வீட்டிலேயும் மற்றும் ஒருவர் அலுவலகத்திலேயும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, மலை பிரசங்கம்தான் உங்கள் சமய வாழ்க்கைக்கான முறை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் அதை காத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது முழுவதிலேயும் அநேக சட்டங்களும் திட்டங்களும் கட்டளைகளும் இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்தை உண்மையாகவே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அதுவே உங்களுக்காக மறித்த இரட்சகராகிய இயேசுவண்டை உங்களை வழி நடத்திவிடும். மலைப்பிரசங்கம் நம் முன்னாலே மிகப்பெரிய மகத்துவமான விதிமுறைகளையும் உயர்வான நோக்கங்களையும் வைக்கிறது. அதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது அனைத்துமே தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் எவ்வளவு குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையே நமக்கு காட்டுகிறது. மத்தேயு எழுதி வைத்திருக்கிற மலைப்பிரசங்கத்திலே அவர் செய்தியின் குறிப்புகளைத்தான் எடுத்திருக்கிறார். சரி, இதை 4 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். மத்தேயு 5:16 பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் தங்களுடைய சொந்த இருதயத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்கிறது. 5:17-48 ராஜ்யத்தின் சட்டங்கள் என்ன என்பதை காட்டுகிறது. மத்தேயு 6 தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதன் பிரஜைகளுக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பிறரோடு எப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்களின் பட்டியலோடு கூட மத்தேயு 5 ஆரம்பமாகிறது. இவை எல்லாமே நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய எண்ணங்களை குறித்து சொல்கிறது. இந்த வேத பகுதி ஏன் மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான விளக்கத்தை முதல் வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், பொதுமக்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தை செய்யவில்லை, அவருடைய சீஷர்களுக்கே அதை அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஏற்கனவே அவருடையவர்களுக்குத்தான் அதை அவர் பிரசங்கித்தார். பாருங்கள் மத்தேயு 5:2. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தபொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அருமையானவர்களே, திரளான ஜனங்களுக்கு அவர் இந்த மலைப்பிரசங்கத்தை செய்யாவிட்டாலும் திரள் கூட்டமான ஜனங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் பார்த்தபடியினாலே தனது சீடர்களுக்கு அதை கொடுத்தார். சொல்லப்போனால் மறைமுகமாக அந்த திரளான ஜனங்களுக்கு அவர் இந்த செய்தியை கொடுத்தார் என்று சொல்லலாம். இந்நாட்களிலேயும் முதலாவது மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யமானது அப்பொழுது மறைமுகமாயிருந்தாலும் அதற்கான விதை இப்பொழுது விதைக்கப்பட வேண்டும். அந்த விதைதான் தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்திலே நம்முடைய பணி அவருடைய வசனமாகிய விதையை விதைப்பதுதான். ஒரு நாள் வரும், அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். வசனம் 3 பாருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரிசேயர்கள் சதுசேயர்களை குறித்து குறை கூறி தனது செய்தியை ஆரம்பிக்காமல் ஒரு விசுவாசிக்கு ஜீவன் அளிக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் நீதி என்பது வெளிப்பிரகாரமானது, சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது என்று சொன்னால் அது வெளியே காணப்படுவது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இருதயத்தின் குணநலனின் விளைவே நீதி உள்ள நடக்கை என்பதை வெளிப்படுத்துகிறார். முதலாவது பாக்கியவான்களின் வரிசையை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தை வலிமை மிகுந்த ஒரு வார்த்தை. பாக்கியவான்கள் என்று சொன்னால் தெய்வீக சந்தோஷமும் பூரண மகிழ்ச்சியும் உள்ளவர்கள் என்பது பொருள். நன்றாக கவனிங்கள், இந்த பாக்கியமானது வெளியே சுற்றி நடைபெறுகிற எந்த ஒரு காரியத்தையும் சார்ந்ததல்ல. தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு அவரே கொடுக்கும் ஒரு சந்தோஷம் இது. இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். அருமையானவர்களே, பலமுறை நீங்கள் இந்த மலைப்பிரசங்கத்தை வாசித்திருந்தாலும் பலமுறை உங்களுடைய குற்றங்களைத்தான் அது சுட்டிக்காட்டியிருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த மலைப்பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வேத பகுதியை பலமுறை வாசித்து என்னால் இப்படி வாழ முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் பாவத்திற்காக அவர் மாண்டார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் பலனை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இந்த வசனங்களிலே அவர் கொடுக்கிற கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க தூய ஆவியானவரே உங்களுக்கு துணை செய்வார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. யோசுவா 1:9.